ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமஹ. குருவே சரணம். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டுடே சண்டே 23rd May 2021. வெல்கம் டு அவர் பகவத்கீதா செஷன், சாப்டர் 10, ஸ்லோகம் 28-42. இது வந்து இந்த சாப்டரோட லாஸ்ட்டு செட்டு. ஸோ இப்போ நம்ம வந்து ஸ்லோகம் 28-42 வரைக்கும் பார்க்கலாம். ஓகே.
ஆயுதானாமஹம் வஜ்ரம் தேனூனாமஸ்மி காமதுக் ப்ரஜனஶ்சாஸ்மி கந்தர்பஹ சர்பாணாமஸ்மி வாசுகிஹி அனந்தஶ்சாஸ்மி நாகானாம் வருணோ யதசாமஹம் பித்ருணாமர்யமாச்சாஸ்மி யமஸ்ஸம்யமதாமஹம் ப்ரஹ்லாதஶ்சாஸ்மி தைத்யானாம் காலக்கலயதாமஹம் மிருகாணாம் ச மிருகேந்த்ரோஹம் வைனதேயஶ்ச பக்ஷிணாம் பவனஃபவதாமஸ்மி ராமஃ ஶஸ்த்ரபிருதாமஹம் ஜக்ஷாணாமகரஶ்சாஸ்மி ஶ்ரோதஸாமஸ்மி ஜாஹ்னவீ ஸர்காணாமாதிரந்தஶ்ச மத்யம் சைவாஹமர்ஜுன அத்யாத்ம வித்யா வித்யானாம் வாதப்ரவததாமஹம் அக்ஷராணாமகாரோஸ்மி த்வந்வஸாமாசிகஸ்ய ச அஹமேவாக்ஷயஃ காலோ தாதாஹம் விஶ்வதோ முகஃ மிருத்யுஃ ஸர்வஹரஶ்சாஹம் உத்பவஶ்ச பவிஷ்யதாம் கீர்த்தி ஶ்ரீர்வாக்ச நாரீணாம் ப்ருஹத் ஸாமத தாஸாம்நாம் காயத்ரி சந்தஸாமஹம் மாஸானாம் மார்கஶீர்ஷேஹம் ரிதூனாம் குசுமாகரஹ த்யூதம் சலயதாமஸ்மி தேஜஸ்தேஜஸ்வினாமஹம் ஜயோஸ்மி வ்யவசாயோஸ்மி சத்வம் சத்வவதாமஹம் வ்ருஷ்ணீநாம் வாசுதேவோஸ்மி பாண்டவானாம் தனஞ்சயஹ முனீநாமப்யஹம் வ்யாஸஹ கவீநாமுஷனா கவிஹ தண்டோதமயதாமஸ்மி நீதிரஸ்மி ஜிகீஷதாம் மௌனம் சைவாஸ்மி குஹ்யானாம் ஞானம் ஞானவதாமஹம் யச்சாபி சர்வபூதானாம் பீஜம் ததஹமர்ஜுன ந ததஸ்தி விநாயத்ஸ்யாத் மயா பூதம் சராசரம் நாந்தோஸ்தி மம திவ்யானாம் விபூதீனாம் பரந்தப ஏ ஏஷதுதேஷதப்ரோக்தோ விபூதேர் விஸ்தரோ மயா யத்யத் விபூதிமத் சத்வம் ஸ்ரீமதுர்ஜிதமேவ வா தத்தேவாவகச்சத்வம் மம தேஜோம்சம்பவம் அத்வா பஹுநைதேன கிம் ஜ்ஞாதேன தவார்ஜுன விஷ்டப்யாஹமிதம் க்ருத்ஸ்னம் ஏகாம்ஷேன ஸ்திதோ ஜகத்.
இப்போ நம்ம வந்து 28-42 ஸ்லோகம் வரைக்கும் பார்த்தோம் இல்லையா. அதில் 28வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா நான் ஆயுதங்களுக்குள்ள வஜ்ராயுதமாகவும் பசுக்களுக்குள்ள காமதேனுவாகவும் சாஸ்திர முறைப்படி மகப்பேருக்கு காரணமாக இருக்கக்கூடிய மன்மதனாகவும் சர்ப்பங்களுக்குள்ள சர்ப்பராஜாவான வாசுகியாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். இப்போ ஆயுதங்களுக்குள்ள வஜ்ராயுதம்னு சொல்றதுக்கான காரணம் என்ன? என்ன எல்லா ஆயுதத்திலையும் ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் வஜ்ராயுதம் தான். அது வந்து வீணாகாத ஆற்றல் படைத்தது அப்படின்னு ஒரு செய்யிருக்கு. இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் 6வது 11வது ஸ்கந்தத்தில் 19வது 20வது ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கான். அடுத்தது பார்த்தோன்னா பசுக்களில் காமதேனு அப்படின்னா பசுக்களில் ரொம்ப சிறந்தது வந்து காமதேனு தான். அது வந்து ரொம்ப தெய்வீகமானது. தேவதைகள் மனிதர்கள் ஆகிய எல்லாரோட விருப்பங்களையும் அது வந்து நிறைவேற்றக்கூடியது. இதுவும் பார்க்கடலை கடைஞ்சப்போ வெளிப்பட்டது. அதனால தான் பகவான் இதை வந்து தன்னோட சொரூபன் அப்படிங்கிறார். ஸோ கந்தர்பன் அப்படின்னா மன்மதனுக்கு இன்னொரு பேர். தர்மத்துக்கு அனுகூலமான மகப்பேருக்கு உதவுகிற அந்த காமன் என்னுடைய விபூதி அப்படிங்கிறார். அது நான் தர்மத்துக்கு விரோதம் இல்லாத காமம். 7வது அத்தியாயம் 11வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். என்னென்னா மனுஷன் வந்து கேவலமான சிற்றின்பத்திற்காக மட்டும் உடல் உறவை விரும்பும் காமம் தர்மத்துக்கு அனுகூலமானது அன்று, அது விரோதமானது. ஆனால் சாஸ்திர விதிப்படி குலம் தழைக்கிறதுக்கும் குல தர்மத்தை காப்பதற்கும் புலன்களை வென்ற மனிதன் ஏற்கும் காமம் நியாயமானது தான், சிறந்தது தான். ஆகவே அதுவே பகவானுடைய விபூதிகளில் ஒன்று அப்படின்னு அவர் சொல்லிக்கிறார். இது போல தான் சர்ப்பங்களில் நான் வாசுகின்னு சொல்கிறது என்னென்னா வாசுகி வந்து ஊரும் பிராணிகளோட அரசராகவும் பகவானோட பக்தராகவும் இருக்கிறதுனால சர்ப்பங்களில் ரொம்ப சிறந்தவராக கருதப்படுறார். அதனால தான் பகவான் வந்து அவரை தன்னோட சுரூபம் அப்படின்னு சொல்கிறார். இப்போ 29வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறேன் பார்க்கலாம். அர்ஜுனா நான் நாகங்களுக்குள் ஆதிசேஷனாகவும் நீர் வாழ்வனவற்றிற்கு ஜலதேவதைகளுக்கும் தலைவனான வருணனாகவும் பித்ருதேவர்களில் அர்மையா என்ற பித்ருதேவதாகவும் அடக்கி ஆள்பவர்களுக்குள் யமனாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. ஆதிசேஷன் வந்து எல்லா நாகங்களுக்கும் அரசர், 1000 தலை படைத்தவரான், பகவானுக்கு படுக்கையாக மாறி அவருக்கு சேவை செஞ்சு சுகமளிப்பவரான். அவரோட அனன்ய பக்தராக பகவான் நீத்துண்டு தன்னோட லீலாவதாரத்தோட தன்னோட சேர்ந்து அவதார லீலைகளில் பங்கு கொள்ள வச்சிருக்கிறாராம். ஸோ அதனால தான் அவரும் என் சொரூபம், என்னோட விபூதிகளில் ஒருவர் தான் அப்படின்னு சொல்கிறார் பகவானிங்க. இப்போ பார்த்தோன்னா வருணன் லோகபாலகரும் தேவதையாவார். அவர் வந்து எல்லா நீர்வாழ்வனவற்றுக்கும் ஜலதேவதைக்கும் அரசர். ஸோ பகவானோட அனன்ய பக்தர். அதனால தான் ரொம்ப உயர்ந்ததாக கருதப்படுற வருணன் தன்னோட சொரூபம் அப்படிங்கிறார். பித்ருக்களில் பார்த்தா அரியமாவை சொல்கிறார். அதாவது கவ்யவாகன், அனலன், சோமன், யமன், அர்யமா, அக்னிஸ்வத்தான், பர்ஹிஷதன் அப்படின்னு 7 பித்ருகணங்கள் இருக்குது. இதில் அரியமா அப்படிங்கிறவர் தான் எல்லா பித்ருக்களும் ரொம்ப முக்கியமானவர், சிறந்தவர். இதனால தான் பகவான் வந்து அவரை தன்னோட சுரூபம் அப்படின்னு சொல்கிறார். அதை மாதிரி தான் இங்கே பார்த்தோம்னா அடக்கி ஆள்பவர்களிடையே யமனை தான் தன் சுரூபம்னு சொல்கிறார். மனுஷ தேவ உலகத்தை அடக்கி ஆள்ற அதிகாரிகள் எல்லாம் தலைவர் வந்து யமராஜன். அவர் வந்து அளிக்கும் தண்டனை எப்போதும் நியாயமாகவும் தர்மமாகவும் நன்மை செய்வதாகவும் தான் இருக்கும். அதே மாதிரி பாவத்தை போகிறதாகவும் இருக்கும். இதனால் இவர் வந்து லோகபாலகர், ஞானியான பக்தர். அதனால தான் இவரை வந்து பகவான் தன்னோட சுரூபம் அப்படின்னு சொல்லிக்கிறார். இப்போ பார்த்தோன்னா யமராஜனோட சபையில் பார்த்தோன்னா யாருக்கும் எந்த காரணத்தை கொண்டும் பாரபட்சமே இருக்காது. எந்த விதமான பரிந்துரையோ லஞ்சமோ புகழ்ச்சியோ அந்த லோகத்தில் செல்லுபடியாது. அங்கு விதிமுறை வந்து ரொம்ப கடுமையாக இருக்கும். எந்த அந்தஸ்திற்கும் சலுகை கிடையாது. அதனால் அவர் அடக்கி ஆள்பவர்களில் சிறந்தவர் அப்படின்னு சொல்கிறார். இந்திரன், அக்னி, நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன், பிரம்மா, அனந்தன், யமன் அப்படின்னு 10 திக்பாலகர் இருக்காங்க. இது வந்து பிருஹதர்ம புராணம்ல உத்தரகாண்டத்தில் 9வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. இவங்க வந்து அகில உலகத்தோட தொகுப்புகளும் திசைகளுக்கு ஒரு காப்பாளர்களாக விளங்குறாங்களாம். இதுலேயே பார்த்தோன்னா புண்ணியாத்மாக்களுக்கு, புண்ணியாத்மாவாக இருக்க ஜீவன்களுக்கு இந்த யமராஜன் வந்து ரொம்ப இனிய வடிவாக இருப்பாராம். ஆனால் பாவங்களுக்கு ரொம்ப சிவந்த கண்களும் ரொம்ப கொடுமையான குரலும் மின்னலை போல துடிக்கும் நாக்கும் குத்திட்டு நிற்கும் முடிகளும் கொண்டவரா ரொம்ப பயங்கரமாக கண்ணங்கரேல்ன்ற உருவத்தோட கையில் காலதந்தத்தோட செயல்படுவார் அப்படிங்கிறத ஸ்கந்த புராணம் காசிகண்ட பூர்வத்தில் 8வது ஸ்லோகம் 8வது அத்தியாயம் 55-56வது ஸ்லோகத்தில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கலாம். இப்போது 30வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், நான் தைத்தியர்களுக்குள் பிரகலாதனாகவும் காலம் கணிப்பவர்களுக்குள் காலமாகவும் விலங்குகளுள் சிங்கமாகவும் பறவைகளுள் கருடனாகவும் இருக்கிறேன் அப்படிங்கிறார். ஸோ அசுரர்களில் பிரகலாதன்னு சொல்கிறார். ஆக்சுவலி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், மகாபலி சக்கரவர்த்தி வந்து ஒரு அசுரன், அந்த குல வழியில் வந்திருக்கார். ஆனால் பெருமாள் தான் சகலமும் அப்படின்னு பெருமாள்கிட்ட முழுக்க முழுக்க சரணாகதி ஆனதுனால அவர் வந்து பெருமாளுக்கு வந்து அவ்வளோ வேண்டியவர் ஆகிட்டார். இன்ஃபேக்ட் அவர் வந்து இது சொல்லுவான், என்ன சொல்லுவான்னா, பிரகலாதன் வந்து நரசிம்மரை கூப்பிட்ற அந்த சமயத்தில் பெருமாள் வந்து ஒரு நிமிஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தகைச்சு போனாராம். அதாவது அவன் எதை காட்டுவான், எதுலேருந்து நம்ம வரணும்னு தெரியாத பெருமாளுக்கு. அதனால் அந்த மொமெண்ட்டில் பார்த்தேன்னா பெருமாள் சர்வவியாபியாக இருந்தாராம். எங்கேயுமே உலகத்தில் எல்லா இடத்துல தூணுக்கு பதிலாக ஒரு சிவரை காட்டினா அங்கேயும் பெருமாள் தான் இருந்திருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், அவனையே கேட்டிருந்தா அவனுக்குள்ளே பெருமாள் தான் இருந்திருப்பார். யாரை காட்டினாலும் உலகத்தில் இருக்கிற அத்தனத்திலையும் பெருமாள் தன்னோட நரசிம்ம ரூபத்தில் தான் இருந்தார். அதனால தான் தூணை காட்டவனை உடச்சிட்டு தூண்லேருந்து வெளில வந்தான் அப்படிங்கிறது ஒரு சே. ஸோ அத்தனை அளவுக்கு மகாபக்திமான் பிரகலாதன். ஸோ அதனால் பிரகலாதனை இங்கே ரெஃபர் பண்ணி பிரகலாதனும் என்னோட சுரூபம் தான் அப்படின்னு சொல்கிறார். இப்போது காலத்துக்கு வருவோம். கணம், நொடி, நாழிகை, மணி, பகல், பக்ஷம், மாதம் அப்படிங்கிற வேறு வேறு பேர் எல்லாமே காலத்தை குறிக்கிறதுக்கு சொல்கிறது. ஸோ காலம்ங்கிறது வந்து கணித வித்தையோட ஆதாரமே அதான். அதனால் பகவான் தன்னை வந்து காலம்னு சொல்லிக்கிறார். சிங்கம் கொடிய விலங்குன்னு ஒரு பாயிண்ட் இருக்குது. ஆனால் சிங்கம் வந்து விலங்குகளுக்கெல்லாம் அரசங்கிறது, ரொம்ப வலிமை படைச்சது, ஆற்றல் மிக்கது, துணிச்சல் நிறைந்தது. அதனால் பகவான் வந்து அதை தன்னோட சுரூபம்னு சொல்கிறார். கருடன், ஸோ வினதையின் குமாரனான கருடன் வந்து பறவைகளுக்கெல்லாம் ராஜா. பறவைகள் எல்லாத்துலேயும் உயர்ந்ததாக கருதப்படுறவர். ஸோ பகவானோட வாகனமாக இருக்கிறவர், பகவானோட பரம பக்தர், பகவானுக்கு ரொம்ப பராக்கிரமம் படைச்சவர். அதனால் பகவான் வந்து கருடனை வந்து தன்னோட சுரூபம் அப்படின்னு இந்த இடத்துல வர்ணிக்கிறார். போன ஸ்லோகத்தில் யமன் பற்றி சொல்லும்போது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மிஸ் பண்ணிட்டேன். அதாவது ரொம்ப ரொம்ப ஞானி யமன். அவர் தான் கடோமனுஷத்தை நசிகேதஸ்க்கு உபதேசம் பண்ணார். கடோமனுஷத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் ஜென்ரலாக தெரியும். அதாவது ஆஃப்டர் டெத் நம்மளோட ட்ராவல் என்ன அப்படிங்கிறத சொல்கிறது தான் கடோபனிஷத். அதை எக்ஸ்பிளைன் பண்ணது நசிகேதஸ்க்கு யமன் தான்.
அப்படிங்கிறது ஒரு ஆடட் திங் ஃபார் யமன். இப்போது 31வது ஸ்லோகத்தில் சொல்கிறார் அர்ஜுனா, நான் வந்து தூய்மைப்படுத்துபவைகள் எல்லாத்துலேயும் காத்தாகவும், ஆயுதம் தாங்கியவர்களுக்குள் ஸ்ரீராமனாகவும், மீன் இனங்களுக்குள் முதலையாகவும், நதிகளுக்குள் பாகீரதியான கங்கையாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது வேகமாக போகிறதுலையும் தூய்மைப்படுத்துறதுல ரொம்ப இம்பார்ட்டண்ட் அங்கம் வகிக்கிறதும் வாயு தான். ஸோ அதனால தான் வாயுக்கு இந்த சிறப்பு இருக்குது. அதனால் வாயு தான் எல்லாத்துலேயும் உயர்ந்தது. அந்த உயர்ந்த ஒரு வாயுக்கிட்டையும் நான் தான் இருக்கேன். அதே மாதிரி இங்கே இன்னொன்று பார்த்தோன்னா, ராம அப்படிங்கிற சொல் வந்து தசரத குமாரனான ஸ்ரீராமனை தான் குறிக்கிறது. பகவான் வந்து வெவ்வேறு யுகத்தில் வெவ்வேறு லீலைகள் புரியறதுக்காக வெவ்வேறு அவதாரங்களை எடுக்கிறார். ஸ்ரீராமபிரானுக்கும் எனக்கும் வேற்றுமையே கிடையாது, நான் தான் ஸ்ரீராமபிரானாக தான் அவதரித்தேன் அப்படிங்கிறதையும் இங்கே வந்து கிளியராக சொல்கிறார். அவர் முதலையை ரெஃபர் பண்ணுறார். எல்லா மீன் இனத்துலேயும் முதலை வந்து ரொம்ப பெருசு, ரொம்ப பலம் மிக்கது. இந்த பெருமையோட காரணத்தினால மீன் வகையில் நான் முதலையாக இருக்கேன்னு சொல்ல வரார். இப்போ கங்கையை பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஜன்ஹூங்கிற முனிவர் காதுலேருந்து வெளில வந்ததால் ஜான்னவீனும், பகீரதன் அவரை பூமிக்கு கூட்டின்னு வந்ததுனால பாகீரதினும் புகழ் பெற்றது. ஸோ நதிகளில் ரொம்ப சிறந்தது வந்து கங்கைன்னு சொல்லுவாள் இல்லையா. இது பகவானோட திருவடி தீர்த்தத்திலேருந்து தான் வந்தது, ரொம்பவும் பரிசுத்தமானது. புராணங்கள்லேயும் இதிகாசங்கள்லேயும் கங்கையோட பெருமை ரொம்ப விவரமாக கூறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஸோ இந்த இடத்துல இந்த நதிகள் ரொம்ப சிறந்ததாக கருதப்படுற அந்த கங்கையோட சுரூபமும் என் சுரூபம் தான் அப்படிங்கிறத சொல்கிறார் பகவான். இப்போது 32வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணன் சொல்கிறார், அர்ஜுனா, படைப்போட ஆரம்பமாகவும் முடிவாகவும் நடுவாகவும் நான் தான் இருக்கேன். வித்தைகளுக்குள்ளே பார்த்தேன்னா ஆத்ம வித்தையா, அதாவது பிரம்ம வித்தையா இருக்கேன். தர்க்கம் செஞ்சுறாங்கள்ல, அந்த தர்க்கம் செய்கிறவங்களோட தத்துவத்தை தீர்மானம் செய்யக்கூடிய வாதமாகவும் நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இதில் பார்த்தோன்னா 20வது ஸ்லோகத்துலேயும் ஆரம்பம் முடிவு நடு நான் தான் சொல்கிறார். திருப்பியும் அதையே ரிப்பீட் பண்ணுற மாதிரி இருக்குன்ட்டு. ஆனால் 20வது ஸ்லோகத்தை சொல்லி பிராணிகளுக்குன்னுட்டு இங்கே பார்க்கும்போது மொத்தமாக, அதாவது ஜடம் சேதனம், உயிருள்ளது உயிரற்றது, எல்லாத்துக்கும் ஆரம்பம் நடு முடிவு நான் தான் அப்படின்னு சொல்கிறார். இப்போது ஆத்மாவை பற்றின அறிவை புகட்டும் வித்தை பேர் வந்து ஆத்ம வித்தைன்னு சொல்கிறோம். அது வந்து பிரம்ம வித்தை. அது மூலமாக ஆத்மா அப்படிங்கிற தத்துவத்தோட விளக்கம் நம்மளுக்கு கிடைக்கிறது இல்லையா. ஸோ பிரம்மத்தை நேரடியான அனுபவம் கிடைக்கும்போது உலகத்தில் நான் அறிந்ததும் அறியாததுமான வித்தைகள் அனைத்துமே இந்த ஆத்ம வித்தைக்கு தாழ்ந்தவையாக தான் இருக்கும். என்ன, அதனால் அஞ்ஞானம் அப்படிங்கிற கட்டு அறவே அவிழ்வதில்லை, மாறாக கட்டு வலுப்படுத்தப்படுகிறது. அதனால்தான் இந்த ஆன்மீக வித்தையினால் அஞ்ஞானம் முடிச்ச முத்திலும் அவுக்கிறதுக்கு பார்க்கணும். பரமாத்மாவோட உண்மையான சுரூபம் நேரடியான அனுபவத்திற்கு வர்றது. அதனால் இந்த ஆத்ம வித்தை எல்லா கல்விகளிலும் சிறந்தது. ஆகவே ஆன்மீக கல்வியான இந்த ஆத்ம வித்தியை பகவான் தன்னோட சுரூபம் அப்படின்னு சொல்லிக்கிறார். இப்போது சாஸ்திர சர்ச்சை அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதில் மூணு வகை இருக்கும். ஒன்று வந்து ஜல்பம், ரெண்டாவது வந்து விதண்டா, மூணாவது வந்து வாதம் அப்படின்னு சொல்கிறதான். ஸோ இப்போது இந்த தருணத்துக்கு ஏற்றதா நியாயமானதான்னு பொருட்படுத்தாமல் தான் எடுத்துண்ட கட்சிக்கு வலுவூட்டுறதுக்காக எதிர்கட்சியை கண்டிப்பதற்காக பேசுறதுக்கு பேர் ஜல்பம். ஸோ எதிர்கட்சியை கண்டிப்பதற்காக மட்டும் பேசுவது விதண்டா எனப்படுமா. அதுக்கப்புறம் தன் கட்சி எதிர்கட்சின்னு பாராமல் உண்மையை கண்டறியறதுக்காக ஒரு நியதிக்கு கட்டுப்பட்டு செய்யப்படும் சர்ச்சைக்கு பேர் தான் வாதம். ஸோ ஜல்பத்தினாலையும் விதண்டாவினாலும் துவேஷமும் கோபமும் ஹிம்சையும் கர்வமும் எல்லாம் வளருமா. வாதத்தினால உண்மையிலேயே நிர்ணயமும் நன்மையும் ஏற்படுறதுக்கான வழி தொடங்குமா. ஸோ ஜல்பத்தையும் விதண்டாவாதத்தையும் தவிர்த்துட்டு தேவையான வாதத்தை மட்டும் ஏற்கலாம். அதனால தான் இந்த சிறப்பான விஷயத்தை பகவான் என்ன சொல்கிறார்,
தர்க்கம் செய்யும்போது தத்துவத்தை தீர்மானம் செய்யக்கூடிய வாதம் அப்படின்னு இங்கே ரெஃபர் பண்ணி அதுதான் என் ஸ்வரூபம் சொல்ல வர்றார். 33வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா நான் எழுத்துக்களுக்குள்ள அகாரமாகவும் சாமசம் அதாவது தொகைகளில் அல்லது தொடர்களில் உம்மை தொகையாகவும் இருக்கிறேன், அழிவற்ற காலமும் எல்லா புறங்களிலும் முகம் கொண்ட விராட் ஸ்வரூபனும் எல்லாவற்றையும் காத்து பேணுபவனும் நானே அப்படின்னு சொல்கிறார். இங்கே அகாரம் ஏன் சொல்கிறா, உயிரெழுத்து மெய்யெழுத்து அப்படிங்கிறது எவ்வளோ இருக்கோ அது எல்லாத்துக்கும் முதலான எழுத்து ஆதான் இல்லையா, ஸோ அந்த எழுத்து எல்லாத்துலேயும் ஊடுருவி நிற்கிறது அப்படிங்கிறத சொல்கிறோம். அதனால் நம்ம வந்து அகாரமே எல்லாத்துக்கும் தலையான சொல் அப்படின்னு சொல்கிறோம். இதனால் தான் அகாரத்தை பிரைமரி அப்படின்னு சொல்கிறோம். அந்தனால் அந்த எழுத்துக்களுக்கெல்லாம் பிரைமரியாக இருக்கக்கூடிய அகாரம் என்னுடைய ஸ்வரூபம் அப்படின்னு சொல்கிறார். இப்போது எல்லா வித தொகைன்னு சொல்கிறார். எல்லா வித தொகையெல்லாம் பற்றி பார்க்கும்போது துந்துவ சமாசத்தில் அதாவது உண்மை தொகையில் ரெண்டு சொற்களுக்கும் முக்கியத்துவம் உண்டானபடியால் அது மற்ற சமாசங்களை காட்டிலும் சிறந்தது. ஆகவே பகவான் அதை தன் விபூதியாக ஏற்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்போது நம்ம காலம்னு பார்த்தோம்னா மொத்தம் 3 டைப்பாக இருக்குது அப்படின்பா. என்னென்னா, ஒன்று வந்து சமயம், அது நேரத்தை குறிக்கிறது. ரெண்டாவது வந்து பிரகிருதி அப்படிங்கிறது, அதாவது மகாப்பிரளயத்துக்கு பின்னாடி ஒருவித விகாரமும் இல்லாத நிலையில் எவ்வளவு காலம் பிரகிருதி இருக்குமோ அதுவே பிரகிருதியோட காலம் அப்படின்னு சொல்லுவான். மூணாவது வந்து நித்தியமான என்றைக்கும் அழியாத சத் சித் ஆனந்தமயமான பரமாத்மாவையும் காலம்னு சொல்கிறான். ஸோ இந்த மூணுத்தில் இன்றைக்கும் அழியாத பரமானந்தமயமாக இருக்கக்கூடிய பரமாத்மாவை குறிக்கக்கூடிய காலம்தான் நான் என்றுவமாக தான் அதுவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறார் பகவான். இப்போது 34வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா நான் எல்லாத்தையும் அழிக்கக்கூடிய மரண தேவதையாகவும் இனி உண்டாக போகிறதுக்கு காரணமாகவும் மாதர்களுக்குள்ள கீர்த்தி தேவியாகவும் ஸ்ரீதேவியாகவும் வாக் தேவியாகவும் ஸ்மிருதி தேவியாகவும் மேதாதேவியாகவும் திருதி தேவியாகவும் க்ஷமாதேவியாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதில் பார்த்தோன்னா பகவான் தான் மிருத்யுங்கிற ஸ்வரூபத்தில் வந்து எல்லாத்தையும் அழிக்கிறார், அதனால் மிருத்யுவை தன்னோட ஸ்வரூபம் அப்படிங்கிறார். இது வந்து 9வது அத்தியாயம் 19வது ஸ்லோகத்திலையும் சொல்லியிருக்கார். ஸோ பகவான் வந்து மிருத்யுவாக வந்து எல்லாத்தையும் அழிக்கிறது மாதிரி, அதாவது அதை உடல்லேருந்து பிரித்து எடுக்கிறது மாதிரி, பகவான் வந்து அதை இன்னொரு உடலோடு சேர்த்து வைக்கிறதும் வைக்கிறார் இல்லையா. இதைத்தான் இனி உண்டாக போகிறவங்களோட தோற்றத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ தேவியர்கள் பற்றி சொல்கிறா இல்லையா, கீர்த்தி ஸ்ரீ வாக் ஸ்மிருதி மேதா திருதி க்ஷமா அப்படின்னு 7 பேர் பற்றி சொல்கிறார். ஸோ இவங்க என்ன, இவங்கள்லாம் யார், ஸ்வயாம்புவ மனுவோட பெண் பிரசூதின்னு இருக்காங்க. அவங்க வந்து தக்ஷ பிரதாபதியை மணந்துண்டு அவங்களுக்கு வந்து 24 பெண் பிறந்தாங்க. யார் யார், கீர்த்தி மேதா திருதி ஸ்மிருதி க்ஷமா அப்படிங்கிற 5 பேர், அவங்களில் சில பேர். இவங்களில் பார்த்தோன்னா கீர்த்தி மேதா திருதி இவங்க மூணுமே தர்மர் அப்படிங்கிறவங்கள கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ஸ்மிருதி வந்து ஆங்கிரசை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. க்ஷமா புலக மகர்ஷி மகன் கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. ருகு மகர்ஷியோட பெண் வந்து ஸ்ரீ அப்படிங்கிற மகாலட்சுமி. தக்ஷன் மகளான கியாதி அவங்களோட வயிற்றில் உதிச்சவங்க தான் இந்த ஸ்ரீ. ஸோ இவங்க வந்து பகவானான ஸ்ரீ விஷ்ணுவை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. வாக் என்பவங்க வந்து பிரம்மதேவனோட பொண்ணு. இந்த 7 பேரில் குறிப்பிடப்படுற பண்புகளுக்குள்ள அவங்களோட ஆதார தேவதைகள் அவங்க. ஸோ இந்த 7 பேரும் பிரபஞ்சத்தில் உள்ள பெண்மணிகளில் ரொம்ப சிறந்தவர்களாக கருதப்படுறவங்க. அதனால தான் இவங்க அத்தனை பேரையும் பகவான் வந்து தன்னோட ஸ்வரூபம் அப்படிங்கிறார். கீர்த்தி அப்படின்னா புகழ், லக்ஷ்மி அப்படின்னா செல்வம், வாக் அப்படின்னா சொல்லாட்சி, ஸ்மிருதி அப்படின்னா நினைவாற்றல்,
மேதான நினைவில் உள்ளது தக்க சமயத்தில் வெளிப்படுவது. திருதி அப்படின்னா தைரியம் இல்லைன்னா உறுதினு சொல்லலாம். க்ஷமா அப்படின்னா பொறுமைன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த ஏழு பேரோட குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்ல வரார். இப்போ அடுத்தது 35வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்றார். அது மாதிரி தான் அர்ஜுனா கானம் செய்ய தகுந்த வேத பகுதிகளில் பிருகத் சாமம் அப்படிங்கிற சாம வேதமாகவும் சந்தங்களில் காயத்ரி அப்படிங்கிற சந்தமாகவும் நான் இருக்கேன். மாதங்களில் மார்கழியாகவும் பருவங்கள் 6 பருவங்களில் வசந்தரதுவாகவும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. இப்போது வேதத்தில் பார்த்தோன்னா ருக் மந்திர பகுதிகளில் எவ்வளோ சந்தங்கள் உண்டோ அதில் காயத்ரி சந்தம் தான் ரொம்ப சிறந்தது, முக்கியமானதும் கூட. வேதத்தில் ஸ்மிருதிகளில் இதிகாசங்களில் புராணங்களில் சாஸ்திரங்களில் எல்லாத்துலேயும் அங்கங்கே காயத்ரியோட பெருமை வந்து ரொம்ப சிறப்பாக விளங்குறது. காயத்ரியோட இந்த பெருமையை கருதி தான் பகவான் வந்து அதை தன்னோட ஸ்வரூபம் அப்படிங்கிறார். இப்போது சாம வேதத்தில் பார்த்தோன்னா பிருகத் சாமம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நடை அழகு கொண்டதான். இதில் வந்து பரமேஸ்வரன் இந்திரனாக துதிக்கப்படுறாராம். அதிராத்திர யாகத்தில் இதுவே சிறந்த ஒன்றாக கருதப்படுறது போல இருக்குது. அதுபோல தான் காயத்ரி மந்திரத்தை சொல்லும்போது சொல்வா, காயத்ரியை ஜபிக்கின்ற ஒருத்தர் வந்து எந்த லோகத்துக்கு விரும்பினாலும் அங்கே போவாங்களாம், விருப்பங்கள் எல்லாமே நிறைவேறுவான். காயத்ரி வந்து வேதத்தோட தாய் அப்படின்னு சொல்கிறா. காயத்ரி வந்து பாவங்களை அழிக்க வல்லது. இவ்வுலகிலோ பரலோகத்திலோ தூய்மைப்படுத்துவதற்கு காயத்ரியை விட சிறந்ததுங்கிறது எதுவுமே கிடையாது. நரகத்தில் வீழ்றவங்களை கூட கை தூக்கி கரையேற்றக்கூடியது காயத்ரி அப்படின்னு சொல்கிறான். ஜென்ரலாகவே நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, மாதங்களில் ரொம்ப உயர்ந்ததாக கருதப்படுறது மார்கழி தான். ஸோ மார்கழி மாதம் தான் ரொம்ப முதலானதாக கருதப்படுறது. என்ன, இந்த மாதத்தில் செய்யப்படுற விரதங்களோ உபவாசங்களோ ரொம்ப பயனளிக்கும்னு சொல்லுவான் அப்படின்னு சாஸ்திரம்லாம் சொல்கிறது. புதுசாக நெல் அறுத்து வந்த உடனே செய்கிற யஜ்யம் இந்த மாதத்தெல்லாம் செய்யணுமா. வால்மீகி ராமாயணத்தில் மார்கழி மாதம் ஆண்டோட அணிகலன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கான். இந்த மாதிரி மாதங்களில் ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய மார்கழி தான் என் சுரூபம் அப்படின்னு சொல்கிறார். 6 பருவத்தில் வசந்த ருது வந்து ரொம்ப சிறந்ததான். ஏன்னா இது பருவங்களோட அரசன் அப்படின்னு கருதப்படுறான். இந்த பருவத்தில் தண்ணி இல்லாமலேயே எல்லா மரமும் துளிர்க்குமா மலருமா. இதில் ரொம்ப வெயிலும் இருக்காது, ரொம்ப குளிரும் இருக்காது. இந்த ருதுவில் எல்லா பிராணிகளும் ரொம்ப மகிழ்ச்சியோடவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த ருதுவோட பார்க்க என்னோடது தான் அப்படின்னு சொல்கிறார். இப்போது 36வது ஸ்லோகம் கிருஷ்ணர் சொல்கிறார், நான் வஞ்சகர்களுக்குள் அவர்களோட சூதாட்டமாகவும் திறமை படைத்தவர்களுடைய திறமையாகவும் வெற்றி கொள்பவர்களோடு வெற்றியாகவும் தீர்மானம் சக்தி செய்யும் சக்தி உள்ளவர்கள்ட்ட தீர்மானமாகவும் சத்துவகுணம் படைச்சவங்கள்ட்ட சத்துவகுணமாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இப்போ சூதாட்டங்கிறது ரொம்ப ஒரு தகாத விஷயம்தான், அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ வஞ்சகர்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்களோட பிரைமரி விஷயமே சூதாட்டுறது ஏமாத்துறது. ஸோ அதை தான் அவர் சொல்கிறார். வஞ்சகர்கள்னு ஒருத்தர் இருந்தான்னா கூட அவனுக்கு எது டாப் குணம், சூதாட்டம். ஸோ அந்த சூதாட்டமாக தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல வராருங்க. இப்போது இங்கே பார்ப்போமே, மனுஷன் பகவான் வந்து ரொம்ப கூடிய இயல்பு கொண்டதையும் இம்சை செய்பவையுமான சிங்கம் முதல எல்லாமே தன்னோட இயல்பாக தான் சொல்கிறார் இல்லையா. இப்போது இங்கே சூதாட்டத்துலேயும் தன்னோட இயல்பு இருக்குன்னு சொல்கிறார். அதுக்கு என்ன மாதிரி நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும்னா, மனுஷன் வந்து சிங்கத்தோடையோ முதலையோடையோ நெருப்போடையோ மரண தேவதையோ தெரிஞ்சே விளையாடினா என்ன நடக்குமோ அதுதான் சூதாட்டத்தோட முடிவிலும் நேரும் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு தான் அதை சொல்கிறார். ஸோ திறமை, வெற்றி தீர்மானிக்கும் திறன் இதெல்லாம் பற்றி பார்க்கும்போது இந்த 4 பண்பு, அதாவது திறமை வெற்றி தீர்மானிக்கும் திறன் சத்துவகுணம், இந்த 4 பண்பும் பகவான் அடையிறதுக்கு உதவி புரியறது. அதனால தான் இதை வந்து தன்னோட சொரூபங்கிறார். திறமையுள்ள பிராணிகிட்ட உள்ள திறமையோ பிரபாமமோ அவரு தான். மனுஷன் வந்து அதை தன் இயல்பு தன் சக்தி அப்படின்னு நினச்சிண்டு கர்வப்பட்டால் அது நம்ம அவனோட தவறு. இது மாதிரி வெற்றி பெற்றவன், வெற்றியை வந்து தீர்மானம் செய்பவன் அப்படிங்கிறது வந்து பகவான் தான் பகவான் மூலமாக தான் நம்மளுக்கு அது கிடைச்சது அப்படின்னு நினைக்கணும். அது மாதிரி தான் தீர்மானம் செய்வோம். இந்த தீர்மானம் செய்யறதுக்கான மனசு கொடுத்ததே பகவான் தான் அப்படின்ட்டு. சத்துவகுணம் இருக்கிறதா, நான் இந்த மாதிரி சத்துவகுணமாக இருக்கேன், யாருக்கும் தீங்கு செய்யாமல் இருக்கேன் அப்படின்னா அதுக்கு மூல காரணமே பகவான் தான் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறது இதோட அண்டர்லைன் டோன். இப்போது 37வது ஸ்லோகத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறார் அர்ஜுனா, நான் விஷ்ணி குலத்தோருக்குள்ள வாசுதேவனாகும், அதாவது உன்னோட நண்பன் நானாகவும், பாண்டவர்களுக்குள்ள அர்ஜுனனாகவும், அதாவது நீயாகவும், முனிவர்களுக்குள்ள வேதவியாசராகவும், கவிஞர்களுக்குள்ள சுக்கராச்சாரியாரான கவியாகவும் இருக்கிறேன் அப்படிங்கிறார். இங்கே பார்த்தோன்னா பகவான் அவதாரமும் அவதாரம் எடுக்கிறவனும் ஒன்று தான் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறார். அவதாரம் எடுக்கிறதோட மூலப்பொருளான நாராயணனும் நான் தான். அவதாரம் எடுத்து உன் முன்னாடி நிற்கக்கூடிய வாசுதேவகுமாரனான, பிறப்பற்றவும் அழிவற்றவருமான, எல்லா பிராணிகளுக்கும் ஆண்டவனுமான, சர்வ வல்லமை படைத்தவனுமான வாசுதேவ கிருஷ்ணனும் நான் தான் அப்படிங்கிறத இங்கே சொல்கிறார். சரி, பாண்டவர்களுள்ள அர்ஜுனன், ஏன்னா யுதிஷ்டர் தான் பாண்டவர்களை பெரியவா இருந்தாலும் ஏன் அர்ஜுனன்னு சொல்லணும்? ஸோ நரநாராயணர்கள் அப்படின்னு இவ ரெண்டு பேருக்கும் ஒரு பேர் உண்டு. அதாவது நரனாக இருக்கக்கூடிய நாராயணன் வந்து அர்ஜுனன்னும், நாராயணாக இருக்கக்கூடிய நாராயணர் தான் கிருஷ்ணர்னும் சொல்லுவான். ஸோ அந்த நர நாராயண ரூபத்தில் இருக்கிறதுனால நரனாக இருக்கக்கூடிய ரூபத்தில் நீ இருக்கியே அதுவே நான் தான் அப்படின்னு சொல்கிறார். வேதவியாசர் எடுத்துட்டோன்னா வேதவியாசர் வந்து எல்லா வேதத்தையும் நல்லா ஆராய்ஞ்சு அதை வகைப்படுத்தி கொடுத்தவர். மகாபாரதம், புராணம், அது மாதிரி பல சாஸ்திரங்களை எழுதினவர். பகவானோட ஒரு அம்சமே வேதவியாசரை அவதரித்து அவர் வந்து எல்லா நற்பண்புகளும் படைத்தவராக இருந்தார். அதனால் முனிவர் கூட்டத்தில் அவர் ரொம்ப முக்கியமானவராக கருதப்படுறார். அதனால தான் பகவானை வந்து வேதவியாசரை தன்னோட சுரூபம் அப்படின்னு சொல்லிக்கிறார். அதுபோல தான் சுக்கராச்சாரியரை பார்த்தோம்னா அவர் வந்து பிருககுலத்தோட தலைவர், எல்லா கல்வியிலையும் ரொம்ப தேர்ச்சி பெற்றவர், சஞ்சீவனி வித்தையை நல்லா தெரிஞ்சின்றவர், கவிகளில் ரொம்ப முக்கியமானவர். அதனால தான் அவர் வந்து தன்னோட சுரூபம் அப்படின்னு சொல்கிறார் அவர். இப்போது 38வது ஸ்லோகத்தில் சொல்கிறார் கிருஷ்ண அர்ஜுனா, அடக்குபவர்களோட அடக்கும் சக்தியாகவும், வெற்றி பெற விரும்புபவர்களோட நியாய உணர்வாகவும், மறைச்சி வைக்கப்பட வேண்டியதை காப்பாற்றுறதுக்கான மௌனமாகவும், ஞானிகளோட தத்துவஜானமாகவும் தான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ பார்த்தோன்னா தண்டம் அப்படிங்கிறது வந்து அடக்கி ஆள்கிற சக்தி. தர்மத்தை மீறி அதர்மத்தில் தடையின்றி ஈடுபடுற மனுஷங்களோட பாவச்செயல்களை தடுத்து நல்வழியில் செலுத்துறதுக்கு மனுஷங்களோட மனம், புலன், இந்த ரெண்டும் அடக்கிற சக்தியோட மூலமாக அடக்கப்பட்டு பகவானை அடையிறதுல உறுதுணையாருது. அடக்கும் சக்தியால் எல்லா பிராணிகளும் தன்னோட கடமைகளை நிறைவேற்றுறாங்க. அதனால் தேவதை, அரசர், ஆட்சியர் எல்லாருமே நியாயப்படி அடக்கி ஆள்றாங்க என்பதனால் அடக்கி ஆள்கிற சக்தியை தன்னோட சுரூபம் அப்படின்னு சொல்கிறாருங்க. அதுபோல தான் நீதினா என்ன, நியாயம்னு என்ன, முறையானது என்னென்ன, எல்லாமே நியாயத்தினால தான் மனுஷனுக்கு உண்மையான வெற்றி கிடைக்கும். இப்போது ஒரு ராஜ்யத்தில் நீதி இல்லைன்னு, அதாவது அநீதி விளையாடுறது அப்படின்னா அந்த அரசு ரொம்ப குவிக்காக அழிஞ்சிடும். அது மாதிரி நீதி, அதாவது நியாயம், வெற்றிக்கு முக்கியமான உபாயம். அதனால தான் இந்த வெற்றி விரும்புபவர்கள் நீதி நியாயத்தை தன்னோட சுரூபமாக வச்சுக்கக்கூடிய பகவானாக கூட இருந்தால் இது அவளுக்கு அச்சீவ் பண்ணுறது ரொம்ப சாதாரணமான விஷயம். அதுபோல தான் இப்போது மறைச்சி காப்பாற்றப்பட வேண்டிய ரகசியம்னு இருக்குன்னா அது எப்படி நம்ம காப்பாற்ற முடியும்? ஒரே வழி மௌனமாக இருக்கிறது தான். ஸோ மௌனமாக இருக்கிறது மூலமாக தான் ரகசியங்களை காப்பாற்ற முடியும் இல்லையா? ஸோ இப்போ ரகசிய காப்பாற்றுறது ஒரு நிலைமை வரும்போது நம்ம மௌனம் கடைப்பிடிக்கிறோமே, அந்த மௌனமாக நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாருங்க. இப்போது பரபிரம்மமான பரமாத்மாவோட சுரூபத்தை அனுபவத்தில் பெற்றவங்க தான் உண்மையான ஞானிகள். அவங்களோட ஞானமே எல்லா ஞானத்துலேயும் ரொம்ப சிறந்ததாக கருதப்படுறது. அதனால தான் பகவான் வந்து தன்னை அவங்களோட ஞானம் அப்படின்னு சொல்லிக்கிறார்.
இப்போ 39வது ஸ்லோகத்தில் சொல்றார், மேலும் அர்ஜுனா எல்லா உயிரத்திலையும் உயிரினங்களுக்கும் எது விதையோ, அதாவது அது தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறதோ அது நான், என்ன நான் இல்லாம எது இருக்கக்கூடுமோ அத்தகைய இயங்குவதும் இயங்காததுமான உயிரினம் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றார். அது இயங்குவதும் இயங்காததுமான எல்லா விதமான பிராணிகளும் பகவான் தான் ஆதாரம், அவர்கிட்டேருந்து தான் எல்லாமே உண்டாருது. அதனால தான் அவர் வந்து அதற்கு வித்து அப்படின்னு சொல்லிக்கிறார். 7வது அத்தியாயம் 10வது ஸ்லோகத்திலையும் அப்புறம் 9வது அத்தியாயம் 18வது ஸ்லோகத்திலையும் அந்த அழிவற்ற விதை அப்படிங்கிறத ஏற்கனவே சொல்லியிருக்கார். அதாவது நானின்றி இயங்குவதும் இயங்காததுமான பூதங்கள் எதுவுமே கிடையாதுங்கிறதோட அர்த்தம் என்னென்னா, தான் வந்து எங்கும் பரந்த தன்மையோட எல்லா வடிவத்திலையும் இருக்கக்கூடிய தன்மையும் வெளிப்படுத்துகிறார். அசைவதோ அசையாததோ அனைத்து பிராணியுமா மாறி எல்லாமாகி நிற்பவர். அதனால தான் நான் இல்லாத எந்த பிராணியும் இயங்குவதும் இயங்காததுமாக இருக்கக்கூடிய விஷயங்களும் இந்த உலகத்தில் இல்லாதது அப்படின்னு சொல்ல வர்றார். ஸோ இதோட சத்தியத்தோடு என்ன, எல்லா பிராணிகள்லேயும் என் ஸ்வரூபம் இன்னைக்குமே எப்போதுமே இருந்திருக்கு, இருக்கிறது, இருக்கும் அப்படிங்கிறது தான் அவரோட சே. இப்போ 40வது ஸ்லோகம், அர்ஜுனா எதிரிகளை வாட்டுபவனே, என்னோட தெய்வீகமான விபூதிகளுக்கு அதாவது பெருமைகளுக்கு முடிவே கிடையாது. என்னோட இந்த விபூதியோட இந்த விரிவும் உனக்காக ஓரளவுக்கு கொஞ்சம் சுருக்கமாக தான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்னோட சாதாரண விபூதி ஒரு பக்கம் இருக்கும்போது என்னோட தெய்வீக விபூதின்னு இருக்குது, அதுக்கு லிமிட்டே கிடையாது. நீர், நிலம், இதில் வந்து பரமாணுக்களை எண்ண முடியாதது அப்படி, அதாவது அணுக்களை எண்ண முடியாததுங்கிறது மாதிரியே தான் என்னோட விபூதியில் இருக்கக்கூடிய விஷயங்களை உன்னால் கணக்கிடவே முடியாது, அதை யாராலும் தெரிஞ்சுக்கவும் முடியாது, எடுத்து சொல்லவும் முடியாது அப்படின்னு சொல்கிறார். இப்போது இவ்வளோ நாளையாக நான் என்னோடய விபூதி பற்றி சொல்லிகிட்டு இருந்தேன் விரிவாக சொன்னேன்னு பேரே தவிர அதோட ஒரே ஒரு குட்டி பகுதி மட்டும்தான். முழுசாக சொல்கிறதுங்கிறது ரொம்ப கடினமான செயல். அதனால தான் இதோட இந்த வர்ணனையை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார் பகவான். அப்புறம் 41வது ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் சொல்கிறார், அர்ஜுனா எது எது சிறப்புடையதோ ஒளிவுடையதோ சக்தி படைத்ததோ அந்த பொருள் எல்லாம் என்னோட ஒளியோட ஒரு பகுதியோட வெளிப்பாடு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்கிறார். அதாவது உலகத்தில் ஏதாவது ஒரு பிராணியோ இல்லை ஜடப்பொருளோ ஆளுமை படைத்ததாகவோ அழகு ஒளி அப்படிங்கிற குணங்கள் பொருந்தியதாகவோ பலம் தேஜஸ் பராக்கிரமம் அப்படிங்கிற மற்ற சக்திகள் படைத்ததாகவோ இருக்கும்னா அது எல்லாத்தையும் சேர்த்து முன் சொன்ன அடைமொழியோட ஸ்தவம் அப்படிங்கிற சொல் குறிக்கிறது அப்படின்னு கொள்ளணும். நம்ம மேலே சொன்ன ஆளுமை சக்தி பலம் தேஜஸ் இது எல்லாமோ அல்லது ஏதாவது ஒன்றோ ஒரு பிராணியிடமோ பொருள்கிட்டையோ வெளிப்பட்டால் அது வந்து பகவானோட தேஜஸோட அம்சம் அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அங்கே பகவானோட அம்சம் வெளிப்படுறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மின்சக்தியினால் சில இடங்களில் விளக்கேறியது, சில இடத்துல காற்று வீசுறது, சில இடங்களில் குழாயில் தண்ணி வருது, சில இடங்களில் வானொலி பெட்டியில் ரொம்ப தூரத்துலேருந்து வர பாட்டு கேட்கறது, இந்த மாதிரி வெவ்வேறு செயல்கள் நடைபெறது. ஆனால் எங்கெங்கு இந்த மாதிரி செயல்கள் நடைபெறதோ அங்கெல்லாம் மின்சாரத்தோட சக்தி தான் வெளிப்படுறது. உண்மையில் அவையெல்லாம் மின்சார சக்தியோட வெளிப்பாடு தான் அப்படிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அந்த மாதிரி தான் இந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லப்படுறது. இப்போது 42வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், அர்ஜுனா இந்த மாதிரி அதிகம் தெரிஞ்சுக்கிறதுனால உனக்கு என்ன பயன் சொல்லு. நான் இந்த அனைத்து உலகத்திலையும் என்னோட யோக சக்தியோட ஒரு அம்சத்தினால தாங்கின்னு இருக்கேன், அதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டரை கன்க்ளூட் பண்ணுறார். அதாவது நீ கேட்கறதுனால என்னோட ரொம்ப முக்கியமான விபூதியெல்லாம் உனக்கு சொன்னேன், இவ்வளோ மட்டும் நீ தெரிஞ்சுட்டா போகாது, சாரத்தை இனிமே தான் நான் சொல்லவா போகிறேன், ஸோ இதை நல்லா தெரிஞ்சுக்கோ, அப்போதுதான் உனக்கு நான் சொன்ன எல்லாமே தானாகவே புரியும். அதுக்கப்புறமா நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்ல வரார். இதில் பார்த்தோன்னா இதம் கிருஷ்ணம் ஜகத்து அப்படின்ற சொல் மூலமாக மனசு, புலன்கள், உடல் இது எல்லாம் சேர்ந்த சராசர பிராணியும் போகப்பொருள்களும் அனுபவஸ்தானங்களான சகல லோகங்களும் ஒரு சேர அடங்கிய பிரம்மாண்டத்தை குறிப்பிடுறது. இந்த பிரம்மாண்டம் பகவானோட ஒரு சிறு அம்சம், அவரோட யோக சக்தியால் தாங்கப்படுறது. இந்த உலகம் அனைத்தையும் என்னோட யோக சக்தியின் ஒரு அம்சத்தினால் தாங்குகிறேன் அப்படின்னு சொன்னதோட பொருளே இதுதான். இதோட இந்த சாப்டர் முடியுது. இதுக்கு அடுத்த சாப்டர் ரொம்ப ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது எக்ஸ்ட்ராடனரி அண்ட் ரொம்ப அனுபவிக்க வேண்டிய ஒரு சாப்டர்னு சொல்லுவாள், அதுதான் விஸ்வரூப தர்சனம். இப்போது நம்ம வந்து இந்த சாப்டருக்கான கதை என்னன்னு பார்ப்போம். ஸோ பரம பாவனமாக எல்லாரும் கருதுகிற காசியில் தீரதி அப்படின்னு ஒரு பிராமணன் இருந்தானான். அவன் வந்து எப்போதுமே நல்ல கர்மாக்களை கரெக்டாக செஞ்சுட்டு பரமசிவனையும் பரமாத்மாவையும் எப்போதுமே தியானத்தில் வச்சுருந்ததுனால ஒரு நாளைக்கு பரமசிவன் சொன்னாரான், சரி நான் வந்து அந்த தீரதிக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அப்போ இருந்த பிருங்கி மகரிஷி என்ன கேட்டாராம், தேவதேவா நீங்கள் அவனிடத்தில் ரொம்ப விசேஷமான ஒரு அன்பை வச்சுன்னு இருக்கீங்களே அது ஏன் அப்படின்னு கேட்டாலாம். ஸோ அப்போ பரமசிவன் இந்த கதையை சொல்கிறார், ஒரு நாளைக்கு நான் உத்யானவனத்தில் வந்து உலாவின்றதப்போ ஒரு அன்ன பட்சி ஒன்று கருப்பான உடம்போட எதிரில் வந்து உக்காந்தது என்னை பார்த்து நமஸ்காரம் பண்ணிச்சு. உடனே எனக்கு ஆச்சரியமாக போயிடுச்சு. நான் வந்து கேட்டேன், ஏன் நீ இங்கே வந்து உன்னோட உடம்பையே கருப்பாக இருக்குன்ட்டு. ஸோ அதுக்கு அன்ன பட்சி தன்னோட கதையை சொல்லிட்டு, அதாவது போன ஜென்மத்தில் பிராமண குலத்தில் நல்ல பிரம்மச்சரியத்தோட குரு சிக்ஷை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு நாள் என்னாச்சு, குரு படுத்துன்னு இருந்தப்போ தெரியாமல் அவரோட காலை மிதிச்சுட்டேன். அதனால குரு வந்து என்னை கோபமாகி அன்னம்மா மாறுன்னு சபிச்சுட்டார். ஸோ நான் பிரம்மச்சரியத்தை ரொம்ப ஒழுங்காக கடைப்பிடிச்சது என்னோடய பலனால் என்னை வந்து மானச சரஸில் இருக்கக்கூடிய அன்னங்களுக்கு ராஜாவை பறக்க வச்சார். ஸோ உங்களை சேவிக்கிறதுக்காக நான் கைலாசத்துக்கு பறந்து வந்துட்டுருந்தேன். நடுவழியில் ஒரு பொய்கை இருந்தது, அங்கே வந்து கிராஸ் பண்ணும்போது என்னாச்சு, எங்கே பார்த்தாலும் நல்ல ஸ்மெல் இருந்தது. அப்போ திடீர்னு பார்த்தா என் உடம்பெல்லாம் கருப்பாக மாறிடுச்சு, மேலே பறக்க முடியாமல் அங்கேருந்து கீழே விழுந்துட்டேன். ஸோ இந்த விதமாக நான் ஏற்படுறதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. அப்போ என்னாச்சு, திடீர்னு ஒரு குரல் கேட்டது, அந்த காரணத்தை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சு தாமரப்பூ ஒன்றா உக்காந்துட்டு பேசிட்டு பேசி கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தேன்னா அது அப்படியே ஒரு பொண்ணாக உருவெடுத்தது. உருவெடுத்து சொல்லித்து, அண்ணமே நான் வந்து ஒரு காலத்தில் பிராமண பெண்ணாக இருந்தேன், ரொம்ப ஆச்சாரம் அனுஷ்டானம் அனுபவிக்கிற ஒருத்தரை கடைப்பிடிக்கிற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணிட்டு அவரோடைய ரொம்ப நல்லா குடுத்தனம் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு இருந்த ஒரு பழக்கம் என்னென்னா, பட்சிகள் எல்லாத்தையும் கூண்டல் அடைச்சி அது கூட விளையாடுறதுங்கிறது என் பழக்கமாக இருந்தது. இதை பார்த்த என்னோடய பர்த்தா ஒரு நாள் என்னை வந்து சபிச்சுட்டார், நீ வந்து இதுவாக போயிடு, பட்சியாகவே மாறி போயிடுன்னு சொல்லிட்டு. ஸோ உடனே நான் பட்சியாக மாறிட்டேன். ஸோ என்னோட அந்த ரெகுலர் பிராமண குலத்தில் பிறந்து அதுக்கான நடவடிக்கையெல்லாம் கடைப்பிடிச்சதுனால நான் வந்து ரிஷிகுமார்களால் விளக்கப்பட்டேன். அவங்க வந்து கீதையோட 10வது அத்தியாயத்தை தன்னோட அப்பா உபதேசம் பண்ண டெய்லி கேட்டுருப்பாங்க. நானும் டெய்லி அங்கே போய் நிற்கிறதுனால அந்த அத்தியாயம் அவங்க ஜபிக்கும்போது கேட்டு எனக்கும் மனசுக்கு ரொம்ப நெற்றுவாயிடுது. ஸோ நெற்றுவானது அதை அப்படியே சொல்ல ஆரம்பிச்சுட்டே இருந்தேன். இதனால் எனக்கு என்னாச்சுன்னா, தேவஸ்ரீயோட ஒரு சரீரம் கிடச்சிது. ஒரு நாளைக்கு நான் அந்த பொய்கையில் வஸ்திரம் இல்லாமல் குடிச்சுட்டு இருந்தப்போ துர்வாசர் இங்கே வந்துட்டார். ஸோ அவரை பார்த்ததும் நான் பயந்து போயிட்டு என்னை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறதுக்காக அஞ்சு தாமரப்பூ வச்சு என்னை மூடின்ட்டேன். அதை பார்த்த முனிவர் என்ன பண்ணிட்டார், நீ அப்படியே புஷ்பமாகவே மாறிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ஸோ நான் இந்த அஞ்சு புஷ்பமாகவே ஜலத்திலேயே இருந்தபடியே பழைய வாசனையினால் கீதையோட 10வது அத்தியாயத்தை ஜபித்தின்ண்டே இருந்தேன். இந்த மகிமைனால தான் நீ சிவபெருமானை பார்க்க போகிறது ஒரு ரூட்டுக்கு என்ன கிராஸ் பண்ணி போகும்போது நீ வந்து எங்கிட்ட வந்து விழுந்த, அதனால தான் எனக்கு என்னோட சாபமும் மறைஞ்சி போச்சு, உன்னோட உடம்பு வந்து கருப்பாகிடுச்சு. இப்போ வந்து என்னாச்சுன்னா, இந்த சாப விமோசனம் எனக்கு வந்து சம்பவிச்சுட்டதுனால நீ வந்து இந்த கீதையோட 10வது அத்தியாயத்தை நான் ஜெபிக்கிறேன், நீ நல்லா கேட்டுக்கோ. இதை வந்து பாராயணம் பண்ணிட்டு இங்க இருக்கிற அந்த அஞ்சு தாமரையும் பெருச்சின்னு போய் சிவபிரானோட திருவடியில சமர்ப்பிச்சிரு அப்படின்னு சொன்னான். ஸோ நானும் கீதையோட 10வது அத்தியாயத்தை இது பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு எனக்கு பறக்கிற சக்தி வந்த உடனே அஞ்சு தாமரை பூவையும் பறிச்சுட்டு நேராக உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லித்தான் அன்னப்பட்சி. ஸோ சிவபெருமான் பிருங்கு பிருங்கு மிருங்கிட்ட இந்த கதையை சொல்லிட்டு அந்த அன்னப்பட்சி தான் இப்போது காசி மாநகரத்தில் தீரதி அப்படிங்கிற பிராமணனாக பிறந்து இன்றைக்கும் தன்னோட நெறியெல்லாம் எதுவும் வழுவாமல் ப்ராப்பராக எல்லாத்தையும் பண்ணி என்னையும் மகாவிஷ்ணுவையும் எப்போதுமே துதிச்சுன்னு இருக்கிறதுனால கண்டிப்பாக அவனுக்கு என்னென்னலாம் வேணுமோ அதை நான் செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னானாம். ஸோ கீதையோட 10வது அத்தியாயத்துக்கு சாப விமோசனம் போக்குறது மட்டும் இல்லாமல் பரமசிவனோட ஆசையை டைரக்டாக கொடுக்கறதுக்கான ஒரு டூலாகவும் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக இந்த கதையை சொல்லியிருக்கான். ஸோ இந்த பாட்காஸ்ட்டை இதோடு இங்கே நிறுத்திக்கிறேன். இதோட நம்மளோட 10வது அத்தியாயம் முடிஞ்சது. அடுத்தது 11வது அத்தியாயம். இதுக்கு பேர் விஸ்வரூப தரிசன யோகம். அதை வந்து அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். ஓகேயா? ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே. தேங்க்யூ. பை பை.